ஹரே கிருஷ்ணா. சோ இன்றைய பகவத்கீதை உபன்யாசத்துல வந்து நம்ம படிச்ச ஸ்லோகம் 4வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ தக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோ அர்ஜுனா. இந்த ஸ்லோகத்துல பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை யாரோர் அறிகின்றாரோ அவர் இந்த ஜட உடலை விட்ட பிறகு மீண்டும் பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை. அர்ஜுனா, அவர் எனது நித்தியமான உலகை அடைகின்றார். சோ கடந்த சில தினங்களா வந்து பகவத்கீதையில 4வது அத்தியாயத்துல ஸ்லோகங்களை ஒன்னுனா படிச்சுட்டு வரோம். 4வது அத்தியாயம் 6வது ஸ்லோகத்துல பகவான் எப்படி இந்த உலகத்துல தோன்றாரு அப்படின்னு சொன்னாங்க. 7-8 ஸ்லோகத்துல அவர் தோன்றி என்ன செய்யறாருன்னு சொன்னாங்க. 9வது ஸ்லோகத்துல அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா என்ன விளைவு அப்படின்னு சொல்றாரு. 6வது அத்தியாயத்துல என்ன சொன்னார் கிருஷ்ணர்? 6வது ஸ்லோகத்துல 6வது அத்தியாயத்துல பகவான் எவ்வாறு இங்க தோன்றாரு சொன்னாரு. 7-8 ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு கிருஷ்ணா? அவர் தோன்றி இங்க என்ன செய்யறாருன்னு சொன்னாரு. 9வது ஸ்லோகத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன பலன்னு சொல்றாரு. திரும்பியும் போவோம். 6வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? அவர் எப்படி இந்த பூமியில இறங்கி வராரு, எப்படி இங்க பகவான் தோன்றாரு? அஜோபிசன் அவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதி சாமதிஷ்டப்ய சம்பவாமி ஆத்ம மாயையா. கிருஷ்ணா தன்னுடைய சுய உடலோட தோன்றார். கிருஷ்ணர் உடல் மாத்திரதே இல்ல, கிருஷ்ணாவுடைய உடல் ஆத்மீகமானது. கிருஷ்ணா ஆத்மீகமானவர், அவர் அந்த ஆத்மீகமான உடலோடய இங்க இறங்கி வர்றார். சோ கிருஷ்ணர் வேற, அவர் ஆத்மா வேற இல்ல. கிருஷ்ணா அவருடைய ஆத்மா, அவருடைய பெயர், அவருடைய புகழ், அவருடைய உலகம் எல்லாமே ஆத்மீகமானது. சோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவர் அதே ஆத்மீக சரீரத்தை இங்க தோன்றார். 7-8 ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு, இங்க எதுக்காக தோன்றாரு? யதா யதா ஹி தர்மஸ்ய லானிர்பவதி பாரதா அப்யுத்தானம தர்மஸ்ய யதாத்மானம் சுஜாம்யகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பகவான் யுகந்தோறும் அவதரிக்கதா சொல்றாரு. எதுக்காக? தர்மத்தை ஸ்தாபனம் பண்றாரு. அதர்மம் எப்பெல்லாம் ஆதிக்கம் செய்து, தர்மம் எப்பெல்லாம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துதோ, அப்ப தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காகவும் அசுரர்களை அழித்து பக்தர்களை காத்து அசுரர்களை அழிக்கிறதுக்காக, பக்தர்களை காத்து அசுரர்களை அழிக்கிறதுக்காகவும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக பகவான் கிருஷ்ணா யுகம் தோறும் தோன்ற. சோ இந்த ஸ்லோகம், இந்த அத்தியாயத்துல வந்து வரக்கூடிய ஸ்லோகம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பகவத்கீதையில எல்லாமே முக்கியமானதுதான், ஆனா குறிப்பா இந்த அத்தியாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பகவான் எப்படி தோன்றாரு, அவர் இங்க தோன்றி அவதாரம் பண்ணி என்னென்ன லீலைகள் பண்றாரு, என்னென்ன அற்புதங்கள் பண்றாரு, எதுக்காக தோன்றினாரு, அதுக்கப்புறமா வந்துட்டு அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன பலன் நமக்கு. ஜென்ம, ஜென்மன்னா பிறப்பு, ஜென்மன்னா என்னது பிறப்பு, கர்மா அப்படின்னா செயல், கர்மா அப்படின்னா செயல். ஜென்ம கர்ம சமே திவ்யம், திவ்யம்னா திவ்யமானது. ஜென்ம கர்ம சமே திவ்யம், கிருஷ்ணனுடைய பிறப்பு அவருடைய செயல்கள் எல்லாமே திவ்யமானது. நம்ம நம்முடைய பிறப்பு செயலெல்லாம் வந்து திவ்யமானது இல்ல. நம்முடைய பிறப்பு நம்முடைய செயலெல்லாம் நம்முடைய கர்ம வினையை பொறுத்து இருக்கு, கரெக்டா? சோ நம்ம பிறந்த ஒவ்வொருத்தருடைய அவங்கவுங்க பிறந்தது கேட்டார் போல உடல் எடுத்துக்கிறோம், துன்பம் அனுபவிக்கிறோம், இன்பம் அனுபவிக்கிறோம், லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி இதெல்லாம் மாறி மாறி இருக்கு. பட் கிருஷ்ணா, கிருஷ்ணருடைய பிறப்பு இருக்கு இல்லையா, ஜென்ம கர்மா, கிருஷ்ணனுடைய பிறப்பு கிருஷ்ணனுடைய செயல் ஜென்ம கர்ம சாமே திவ்யம், ரொம்ப ரொம்ப திவ்யமானது. ஏவம் யோ வேதி தத்வதக, தத்வதகன்னா உள்ளபடி, தத்வதகன்னா என்னது உள்ளபடி, உள்ளபடி. கிருஷ்ணர் எப்படி தோன்றினார், அவர் எதுக்காக தோன்றினார், பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த பூமியில எப்படி தோன்றினாரு, அவர் எதுக்காக தோன்றினாங்கிறது உள்ளது உள்ளபடி சரியா யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க என்ன ஆவாங்கிறத இந்த ஸ்லோகம். தக்வா தேகம் புனர் ஜென்ம நைத்தி, புனர்ஜென்மனா மறுபிறவி, நைத்தி கிடையாது, மறுபிறவி கிடையாது. மாம் ஏதி என்னையே அடைகிறார்கள் அர்ஜுனா. சோ கிருஷ்ணா என்ன சொல்ற, ரொம்ப அழகா சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல, பகவானுடைய பிறப்பு அவருடைய செயல்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப திவ்யமானது. யார் ஒருத்தர் இதை வந்து உள்ளபடி தெரிஞ்சுக்கிறாங்களோ கேட்கிறாங்களோ படிக்கிறாங்களோ சொல்றாங்களோ அவங்க திரும்பவும் இந்த பூமியில பிறக்கிறது இல்ல. இந்த உலகம் வந்து துன்பம் நிறைந்தது, கரெக்டா இல்லையா? இங்க எவ்வளவு பேர் நம்ம எப்பவுமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம், எனக்கு எப்பவுமே சந்தோஷம் இருக்கு துன்பமே கிடையாது, யாரா இருக்கீங்களா கை தூக்குங்க பாக்கலாம். இங்க நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கேன், எனக்கு துன்பமே இல்ல, நான் துன்பப்பட்டதே இல்ல பாருங்க, யாருமே இல்ல. சோ அப்ப இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் துன்பப்பட்டு இருக்கோம். ஜென்ம மிருத்யு ஜெரா வியாதி துக்க தோஷான தர்சனா, ஜென்ம பிறப்பு மிருத்யு மரணம் ஜரா முதுமை வியாதி நோய் இல்லையா, பிறப்பு இறப்பு முதுமை வயோதிகம் நோய் இதெல்லாம் வந்துட்டுதான் இருக்கு இல்லையா. அப்ப நம்ம இங்க கஷ்டப்பட்டு இருக்கோம், கஷ்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு போறதான புத்திசாலித்தனம். நம்ம இங்க கஷ்டப்பட்டு இருக்கோம், கஷ்டப்படாத ஒரு இடத்துக்கு போகணும். அந்த கஷ்டப்படாத ஒரு இடம் தான் பகவானுடைய இடம். எக்கத்வான் வர்த்தந்தே தத்தாம பரமம் மம. கிருஷ்ணா ரொம்ப அழகா சொல்றாரு, என்னுடைய உலகம் வைகுண்டம். வைகுண்டம் என்னது? வைகுண்டம்னா துன்பமே இல்லை. குந்தா அப்படின்னா துன்பம், வைகுந்தான் துன்பமே கிடையாது. கிருஷ்ணாவுடைய உலகத்துல துன்பம், அங்க எப்பவுமே சந்தோஷம்தான், அங்க எப்பவுமே இன்பம்தான். அங்க வயசாகாது, நோய் வராது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, அங்க எல்லாமே ஆத்மீகமானது. எங்க? வைகுந்தத்துல. யாருடைய உலகத்துல? கிருஷ்ணனுடைய உலகத்துல. அது கோலோக பிருந்தாவனம் பேரு. கிருஷ்ணனுடைய உலகம் வந்து எண்ணற்ற வைகுண்ட லோகம் இருக்கு. ராமர், நரசிங்கர், வராகர், பகவான் நிறைய அவதாரம் பண்றாங்க. ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு உலகம், ஒவ்வொரு பிரபஞ்சம், ஒவ்வொரு வைகுண்டம் இருக்கு. அந்த எண்ணற்ற வைகுண்டங்களை தாண்டி அதுக்கு மத்தியில் ரொம்ப அழகான ஒரு உலகம் தான் கோலோக பிருந்தாவனம். எந்த இடம்? கோலோக பிருந்தாவனம், கோகுலம் அல்லது கோலோகம் பிருந்தாவனம். பிருந்தாவனம் அங்கதான் வந்து யார் இருக்கா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். பகவான் வந்து அந்த அற்புதமான ஆத்மீகமான உலகத்துல எப்பவுமே நித்தியமா லீலை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணருடைய பிறப்பு, அவருடைய லீலைகள், அவருடைய செயல்கள், அவருடைய மகிமைகள்லாம் கேட்கிறாங்களோ, படிக்கிறாங்களோ, சொல்றாங்களோ, தெரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க திரும்ப இந்த உலகத்துல பிறக்கிறது இல்ல, அவங்க பகவானுடைய உலகத்துக்கு திரும்ப. இதுதான் கிருஷ்ணாவுடைய லீலைகள்ல அற்புதமான, ரொம்ப ரொம்ப அற்புதமானது. கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து எண்ணற்ற லீலைகள் புரியிறார், எண்ணற்ற அவதாரங்கள் பண்றார். ராமர், நரசிங்கர், வராகர், இந்த மாதிரி பல பல அவதாரங்கள் லீலைகள் புரியிறார். இந்த அவதாரங்கள் எல்லாமே வந்து ஒன்றிலொன்று வேறானது இல்லை, எல்லாமே பகவானுடைய அவதாரம் தான். ஆனா கிருஷ்ணருடைய அவதாரம் வந்து எல்லா அவதாரங்களுக்கும் மூலம், எல்லா அவதாரங்களுடைய மூலம் உயர்ந்தது. எல்லா அவதாரங்களோட கிருஷ்ண அவதாரம் வந்து மிக மிக ஆனந்தமானது. அது வந்து இந்த மாதம் வந்து நம்ம வந்து தாமோதர மாதம். கிருஷ்ணர் வந்துட்டு பால்ய லீலை நிகழ்த்தி அந்த தாமோதர மாதம். கிருஷ்ணாவுக்கு 1000 திருநாமம் இருக்கு. கிருஷ்ணாவுக்கு வந்து 1000 திருநாமம். அந்த ஓரொரு பேரும் கிருஷ்ணருடைய ஓரொரு பேருக்கு ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. எதனால கிருஷ்ணருக்கு இந்த பேர் வந்தது? கிருஷ்ணாவுக்கு ஏன் கிருஷ்ணர்னு பேரு? கிருஷ்ணா அப்படின்னா எல்லாரையும் வசீகரிப்பவர். யாரு கிருஷ்ணருடைய படத்தையோ இல்ல விக்கிரகத்தையோ பார்த்தா இந்த கிருஷ்ணர் கூட அழகா இருப்பாரா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. யார்ட்டையா நம்ம கிருஷ்ணருடைய போட்டோவை காமிக்கிறோம், இல்ல பகவான் கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை காமிக்கிறோம், இல்ல பகவான் கிருஷ்ணருடைய வீடியோ ஏதாவது காமிக்கிறோம், மகாபாரதம், ராமாயணம், இந்த வீடியோல பார்க்கும்போது ஓ கிருஷ்ணன் இவ்வளவு அழகா இருப்பாரா இல்லையா, யாருனாலும் கிருஷ்ணருடைய அழகுல வசீகரிச்சிடுவாங்க. கரெக்ட். இங்க யாருக்கா கிருஷ்ணர் பிடிக்காதவங்க யாரா இருக்கீங்களா? ஐயோ கிருஷ்ணா எனக்கு பிடிக்காது, யாரா இருக்காமா? யாருமே கிடையாது. ஈவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட ஓ உங்க கடவுள் இவ்வளவு அழகா இருப்பாரா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? உங்க கடவுள் என்ன இவ்வளவு அழகா இருப்பாரா? சோ கிருஷ்ணா வந்து எந்த நேரத்துல இருப்பாரு? கருப்பு மழைக்காலத்து மேகம், மழைக்காலத்துல மேகம் வந்து அப்படியே ஒரு கருமை நிறைந்த ஒரு நீலம் கலர் இருக்கும். ஷியாமம் பேர் அதுக்கு, ஷியாமா. இந்த ஷியாம சுந்தர், கிருஷ்ணா வந்து ஷியாம சுந்தரன் பேர், ஷியாம சுந்தர்னு பேர். மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறத்தை உடையவர் கிருஷ்ணர். அந்த நிறம் வந்து அவ்வளவு அழகு, அவ்வளவு வசீகரிக்கூடியது, அதனாலதான் அவர் கிருஷ்ணா அப்படின்னு பேர். தென் கிருஷ்ணாவுக்கு வந்து கோவிந்தான்னு பேரு. கோவிந்தான் எதுக்கு பேரு? கோ அப்படின்னா பசு, பசுக்களுக்கு இன்பம் தருபவர். கோ அப்படின்னா புலன்கள், புலன்களுக்கு இன்பம் தருபவர். கிருஷ்ணா வந்து பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தருபவர். கிருஷ்ணருக்கு வந்து ரிஷிகேஷன் பேரு. ரிஷிகேஷ், கிருஷ்ணாவுக்கு ஏன் ரிஷிகேஷன் பேரு? அவர் வந்து புலன்களை வழிநடத்துபவர். கிருஷ்ணாவுக்கு அச்சுதான்னு பேரு. அச்சுதா, சுதா அப்படின்னா கீழே விழறவங்க, அதாவது தன்னுடைய நிலையிலிருந்து விழுந்துருவாங்க. அச்சுதானா தன் நிலை புரளாதவர், தன் நிலை புரளாதவர். இந்த மாதிரி ஒவ்வொரு பேருக்கு கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு பேருக்கு அர்த்தம் இருக்கு. அதே மாதிரிதான் கிருஷ்ணருக்கு தாமோதரன் பேர். தாமோதரன் நம்ம நிறைய பேர் பாக்குறோம், தமிழ்ல பேர் தாமோதரன் பேர் வச்சிருப்பாங்க. ஏன் கிருஷ்ணாவுக்கு தாமோதரன் பேரு? தாம் அப்படின்னா கயிறு, உதிரம்னா வயிறு, உதிரம் அப்படின்னா வயிறு, தாம்னா கயிறு. அன்னை யசோதை கிருஷ்ணரை வயிற்றால் கட்டினதுனால அவருக்கு தாமோதரன் திருநாமம். அன்னை யசோதா வந்து கிருஷ்ணா வந்து கயிற்றால கட்டினாங்க, உரலோட சேர்த்து கிருஷ்ணரை வந்து வயிற்றுல கட்டி போட்டதுனால அவருக்கு தாமோதரன் திருநாமம். அந்த தாமோதர லீலை இந்த கார்த்திகை மாதம். சமஸ்கிருதம், இப்ப தமிழ்ல கார்த்திகை மாதம் வருது, சித்திரை வைகாசி இந்த மாதிரி கார்த்திகை மாதம் வர்ற மாதிரி சமஸ்கிருதத்துல ஒரு ஒரு மாதம் வரும், அதுல கார்த்திகை மாதம். சமஸ்கிருத கேலண்டர்ல நாற்காட்டியில வரக்கூடிய கார்த்திகை மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம்ம அடுத்து வரக்கூடிய உபன்யாசங்கள்ல வந்து கார்த்திகையோட மகாத்மியம், இந்த கார்த்திகை மாதத்துல விரதம் இருந்தா என்ன பலன், இந்த கார்த்திகை மாதத்துல நெய்தீபம் வெட்டினா என்ன பலன், இது ஒன்னொன்னுக்கும் அளவிட முடியாத அளவுக்கு கணக்கு ஈடு இணை இல்லாத அளவுக்கு பலன்கள் இருக்கு. நம்ம எவ்வளவு ஒரு சின்னதா ஒரு உதவி யாருக்காவது தீபம் காண்க சொல்லி கொடுக்குறோம், நீங்க இந்த கார்த்திகை மாதத்துல தாமோதருக்கு தீபம் ஏற்றுங்க அப்படின்னு யாருக்காவது சொல்லி கொடுத்தாலோ, இல்ல யாருக்காவது தீபம் தானம் பண்ணாலோ, இல்ல யாரு யாரையோ யார்ட்டே கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு தீபம் காண்க சொன்னாலோ, அதுக்கே அளவிட முடியாத பலன் இருக்கு ஒருத்தருக்கு. அந்த மாதிரி நம்ம நிறைய பேருக்கு வந்து பகவான் கூட்டி பகவான்கிட்ட கொண்டு வந்து அவருக்கு தீபம் காண்க சொன்னா ஆயிரக்கணக்கான மடங்கு கிருஷ்ண உணர்வுல பக்தியில் நமக்கு முன்னேற்றம் ஏற்படும், கிருஷ்ணாவுடைய கருணை கிடைக்கும். வெறுமனே நெய் தீபம் ஏற்றதுனாலேயே இந்த கார்த்திகை மாதம் வந்து ஸ்ரீமதி ராதாராணிக்கு மிகவும் பிரியமான. ஸ்ரீமதி ராதாராணி யாரு? கிருஷ்ணனுடைய பக்தியிலேயே மிக மிக உயர்ந்தவங்க, முதல் தரமான பக்தர். ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவங்க, அவங்களுக்கு பிரியமானது இந்த கார்த்திகை மாதம். அதுக்கு வந்து தாமோதர மாதம்னு திருநாமம் இன்னொரு பேர். ஸோ தாமோதரன் கிருஷ்ணருடைய பால்ய லீலைகள்லாம் இந்த மாதத்துல நடந்தது. கிருஷ்ணா வந்து கிருஷ்ணா வந்துட்டு இந்த தாமோதர மாதம் நிறைய பால்ய லீலை பண்ணார். கிருஷ்ணாவுடைய லீலைகள் நிறைய இருக்கு. கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணன் எங்க திருவாவதாரம் பண்ணாரு, எங்க தோன்றினாரு, மதுரால தோன்றினார். அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய குழந்தை லீலைகள் எங்க பண்ணாரு, கோகுலங்கிற விருந்தாவனத்துல. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் எங்க வந்து ஒரு ராஜாவா வாழ்ந்தாரு, துவாரகையில கிருஷ்ணா வந்து ஒரு பெரிய சத்திரிய அரசரா ஆட்சி புரிஞ்சாரு. இந்த மாதிரி கிருஷ்ணரோட லீலைகளை வந்து நம்ம மூன்று பாகமா பார்க்கலாம். கிருஷ்ணர் வந்து மதுரால தோன்றி ஒரு ராஜவம்சில தோன்றின ஒரு ராஜகுமாரனா இருந்தது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்துட்டு கோகுலத்துல ஆயர் குலத்துல வந்து இடையர்கள் சிறுவனோட சேர்ந்து ஒரு சாதாரண ஆயர் குல சிறுவனாக வளர்ந்து லீலை பண்ணது. அப்புறம் பகவான் கிருஷ்ணர் வந்துட்டு துவாரகையில சக்கரவர்த்தியார். இந்த லீலைகள்ல எல்லாமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது, ரொம்ப சுவையானது வந்து கிருஷ்ணருடைய பால்ய லீலை. கிருஷ்ணா வந்து குழந்தையா பண்ண லீலை. நம்ம கிருஷ்ண பகவான் வந்துட்டு நிறைய அவதாரம் பண்ணிருக்காங்க. என்னென்ன அவதாரம் பண்ணிருக்காங்க? ராமர், நரசிங்கர், வராகர், பலராமர், பரசுராமர், வாமனதேவர். இதுல வந்து வாமனதேவர், பரசுராமர், நரசிம்மர் இவங்களுடைய பால்ய லீலை, குழந்தை பருவ லீலை எங்க நம்ம படிச்சிருக்கோமா, எங்கேயாவது கேட்டிருக்கோமா? இல்ல, அது ரொம்ப அற்புதம்னு சொல்லியிருக்கோமா? ஏன்னா ஒவ்வொரு அவதாரமும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பகவான் தோன்றார். ஆனா இந்த கிருஷ்ண லீலை வந்துட்டு கிருஷ்ணனுடைய பால்ய லீலை வந்து ரொம்ப ரொம்ப சுவையானது, ரொம்ப சுவாரஸ்யமானது. வேற எந்த அவதாரத்திலும் இல்லாத அற்புதமான லீலை வந்து கிருஷ்ணா வந்து குழந்தை பருவத்தில் நேர்த்தி இந்த பால்ய லீலை. சோ பகவான் கிருஷ்ணர் வந்து வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தையா தோன்றினாலும் அவர் லீலை புரிந்ததெல்லாம் கோகுலத்துல, விருந்தாவனத்துல, யார் வீட்டுல? யசோதா அந்த மகாராஜ் வீட்டுல, யசோதா வீட்டுல. சோ யசோதா அம்மா வந்துட்டு ஒரு சாதாரண ஆயர் குல பெண், ஒரு கன்றுகளையும் பசுக்களையும் பராமரிக்கக்கூடிய ஒரு ஆயர் குல பெண். நந்த மகாராஜ் கன்றுகளையும் பசுக்களையும் பராமரிக்கிறவர். கிருஷ்ணர் வந்து யசோதாவுக்கு குழந்தையா தோன்றி, அதாவது வசுதேவருக்கும் தேவியும் குழந்தையா வந்தா கூட வசுதேவர் தேவி கூட கிருஷ்ணனோட லீலைகளை அனுபவிக்கல. கிருஷ்ணா குழந்தையில பண்ண இல்லையா, அந்த லீலையெல்லாம் வந்துட்டு வசுதேவர் தேவியோட யார் ரொம்ப அனுபவிச்சாங்க? யசோதாவும் நந்த மகாராஜும். அப்ப யசோதா நந்த மகாராஜா வந்து வசுதேவர் தேவியோட ரொம்ப பாக்கியம் பண்ணுவாங்க இல்லையா. வசுதேவர் தேவிக்கும் கிருஷ்ணர் குழந்தையிடம் வந்தாரு. குழந்தையா வந்த உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? அந்த சிறையில வந்து மதுரால சிறையில கிருஷ்ணர் வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தையா வந்தார். குழந்தையா வந்த உடனே எந்த மாதிரி இருந்தாரு? முதல்ல என்ன பண்ணாரு? நான்கு கருள விஷ்ணு ரூபம் தரிசனம் கொடுத்துட்டாரு. அப்போ வசுதேவருக்கும் தேவிக்கும் தெரியும் கிருஷ்ணர் யாரு? பகவான், முழுமுதற் கடவுள். தென் பிரார்த்தனை பண்ணாங்க கிருஷ்ணர் குழந்தையா மாறணும்னு. கிருஷ்ணர் குழந்தையா மாறணும்னு கிருஷ்ணர் வந்துட்டு கிருஷ்ணரை கண்டா பய சொருமே பயம். கிருஷ்ணரை பத்தி பேச கிருஷ்ணருடைய நாமம் இருக்கு இல்லையா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. இந்த கிருஷ்ணருடைய நாமத்தை கேட்டா பய சொரூபம் இருக்கு இல்லையா, பயத்துக்கு ஒரு தேவதை, அவரே பயந்து போடுவோம். சோ பய சொரூபமே பகவானுடைய நாமத்தை கேட்டு பயந்து போகும்போது அந்த கிருஷ்ணருக்கு வந்து யாரும் கிருஷ்ணர் யாருக்கும் பயந்துக்க வேண்டியதில்லை. ஆனாலும் தன்னுடைய பெற்றோரான வசுதேவரும் தேவியுடைய வேண்டுதலுக்காக, பிரார்த்தனைக்காக வந்து ஒரு சாதாரண குழந்தையா மாறினார். நீங்க பாத்திருப்பீங்க டிவியில எல்லாம் வந்து கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும் போது அவங்க அப்பா கூடையில வச்சு எடுத்துட்டு போவாரு, மழையெல்லாம் பெய்யும், ஆதிசேஷன் வந்து கொடையா பிடிப்பாங்க ஆனந்தன், அப்புறம் வந்து யமுனா நதியை விட்டு போய் அவரு எங்க போவாங்க? யசோதா வீட்டுக்கு போய் அங்க அந்த குழந்தைய விட்டுட்டு வந்துடுறாரு. இது வரைக்கும் தான் கிருஷ்ணோட லீலையா அவனால அங்க அங்க லீலையும் ஒண்ணும் இல்ல. கிருஷ்ணர் வந்தாரு உடனே யசோதேவர் கொண்டு போய் யசோதா வீட்டுல விட்டுட்டார். கிருஷ்ணர் பண்ண லீலை பூரா யார் வீட்டுல? யசோதாவோட வீட்டுலதான். யசோதா ரொம்ப பாக்கியம் பண்ணாங்க. யசோதாவுக்கு தெரியாது தன்னுடைய குழந்தை முழு முதற் கடவுள், இந்த பிரபஞ்சத்துக்கே அவர் தான் ஆதாரம், இந்த அண்டத்தின் அண்ட சராசரமும் அவருடைய கட்டுப்பாட்டுலதான் இருக்கு, அவர் தான் இந்த உலகத்தை படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார், எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பகவான் அவர் தான். யாருக்கு தெரியாது? யசோதாக்கு. யாரு பகவான் தெரியாது? கிருஷ்ணர் பகவான் யசோதாக்கு தெரியாது. யசோதா என்ன நினைச்சிட்டா? கிருஷ்ணா தன் குழந்தைன்னு நினைச்சிட்டா. யசோதா கிருஷ்ணர் தன் குழந்தைன்னு நினைச்சிட்டு கிருஷ்ணர் மேல அளவிட முடியாத அன்பு செய்யறாங்க. எப்படி ஒரு அம்மா வந்து தன் குழந்தை மேல அன்பு செய்வாங்களோ அதே போல யசோதாவும் கிருஷ்ணன் மேல அன்பு செய்யறாங்க. யசோதாவோட அன்புக்கு ஈடு இணையே கிடையாது, அவ்வளவு அன்பு யசோதாவுக்கு. யார் மேல? பகவான் கிருஷ்ணர் மேல. யசோதா வந்து அவங்க வீட்டுல கிட்டத்தட்ட 900,000 பசுக்கள் இருக்கும். எவ்வளவு பசு இருக்கும்? 900,000 பசு. அந்த 900,000 பசுக்கள்ல வந்துட்டு 1,000 பசு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பசு. அது நல்ல புஷ்டியான பால்களை கொடுக்கும், நல்ல சக்தி கொடுக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியமான பால் கொடுக்கும். அந்த 1,000 பசுல இருந்து அந்த ஒரு பாலை குடிச்சு வளர்ந்த கண்ணுக்குட்டி இருக்கு இல்லையா, அதுல ஒரு 100 கண்ணுக்குட்டி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த கண்ணுக்குட்டி, அது வளர்ந்து அதுல ஒரு 10 கண்ணுக்குட்டி ஸ்பெஷல். அதுக்கப்புறம் அந்த 10 கண்ணுக்குட்டி வளர்ந்து இந்த பசுமாடாயி கொடுக்கக்கூடிய பால் இருக்கு இல்லையா, அது அமிர்தம் மாதிரி இருக்கும். எங்க? எந்த இடத்துல? நந்தமராஜ் யசோதா வீட்டுல. யசோதா என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுல இவ்வளவு லட்சக்கணக்கான பசு இருந்தாலும் அந்த 10 பசு மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அதுக்காக அவங்களே தனியா நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்களை வந்து உண்டு பண்ணுவாங்க. அந்த பசு சாப்பிட்டு அந்த நல்ல புஷ்டியா நல்ல கொழுன்னு இருக்கும். அந்த பசு எல்லாம் நல்ல செழுமையான அந்த ஸ்பெஷலா தயாரிக்கப்பட்ட அந்த புல்லெல்லாம் சாப்பிட்டு நல்ல சத்தான பால் கொடுக்கும். அந்த பாலுக்கு வந்து பத்மகாந்தன் பேரு. என்ன பேரு? பத்மகாந்தன். தாமரை. தாமரை வந்து எவ்வளவு மிருதுவாகவும் அழகா சுவையாக இருக்குமோ அது போல அந்த பால் வந்து ரொம்ப அமிர்தம் போல இருக்கும். அந்த பாலை எடுத்து அதை வந்து சூடு பண்ணி அதை காய்ச்சி அதை தயிராக்கி அந்த தயிரை கடைஞ்சி அதுல வெண்ணெய் தயாரிப்பாங்க. யாருக்காக? கிருஷ்ணருக்காக. ஸோ யசோதா வந்து தன் குழந்தை கிருஷ்ணருக்கு வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஒன்று கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இதுதான் பக்தி. பக்தி உண்மையான பக்தி என்னன்னா பகவானுக்கு நம்ம கிட்ட என்ன ஸ்பெஷலாக இருக்கோ என்னது சிறப்பாக இருக்கோ அது கொடுக்கணும். நம்மளால என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நமக்கு வேண்டாத கொண்டு கோயிலுக்கு கொடுத்துட்டு வந்துடுவான். நம்ம வீட்டில் இது வேணாமா அப்போ கோயிலில் கொண்டே கொடுத்துருவோம் இல்லையா. பையன் வந்து சரியாக படிக்க மாட்டேன் நம்ம கோயிலில் கொண்டே விட்ரு, வீட்டுக்கு எதாவது தேவையில்லையா அப்போ கோயிலில் கொண்டே கொடுத்துருங்க. இதுதான் நம்ம பழக்கம். பட் கோலோக பிருந்தாவனத்துல பக்தர்கள் எப்படி பண்றாங்கன்னா இருக்கிறதுலயே பெஸ்ட், எது ரொம்ப சிறந்ததோ எது ரொம்ப உயர்ந்ததோ அது யாரு கொடுப்பாங்க? கிருஷ்ணருக்கு. இப்ப யசோதாக்கு கிட்ட அவங்க கிட்ட நிறைய சேவகைகள் இருக்காங்க, நிறைய கோபிகள் யசோதா கீழே சேவை பண்றவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் இருந்தாலும் தானே வந்து அந்த 10 பசுக்களை பராமரிச்சு ஸ்பெஷலா பாலை தயாரிச்சு அந்த பாலை காய்ச்சி அதை வெண்ணெயாக்கி அந்த வெண்ணெயை வந்து கிருஷ்ணருக்கு கொடுக்குறாங்க. இப்ப கிருஷ்ணன் மேல எவ்வளவு அன்பு. யசோதானாலே கிருஷ்ணருக்கு புகழ் தருபவங்க, கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறது அவங்க ஒரே லட்சியம். இத்தனைக்கு அவங்க கிருஷ்ணர் பகவான் கூட தெரியாது. ஸோ தன்னுடைய குழந்தைக்கு வந்து பெஸ்ட் ஒன்று கொடுக்கணும், பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு யசோதா வந்து ரொம்ப அன்போட குழந்தை கிருஷ்ணரை கவனிச்சுக்கிறாங்க. இந்த குழந்தை கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, பகவான் கிருஷ்ணர் வந்துட்டு இவ்வளவு தூரம் கிருஷ்ணருடைய வீட்டில் 900,000 பசுக்கள் இருக்கு, வெண்ணெய்க்கும் பாலுக்கும் தயிருக்கும் பஞ்சமே கிடையாது. நிறைய பால் பலகாரங்கள் பதார்த்தங்கள் நிறைய தயாரிக்கலாம். நந்த மகராஜ், கிருஷ்ணனுடைய அப்பாவுக்கு பேர் நந்த மகராஜ் பேரு. அவர் மகராஜ், மகராஜ்னு ஒரு பெரிய அரசர். ஏன்னா அது ஒரு பால் பசுமாடு தான் வச்சிருக்காரு, எப்படி ஒரு பெரிய மகராஜ்? நந்தகோபர் வந்துட்டு ஒரு பசுமாடு பராமரிக்கிறவர், அவருக்கே நந்த மகராஜ் பேரு. அப்படின்னா அந்த வேத காலத்துல எப்படி வாழ்ந்தாங்கன்னா, யார் வந்து பெரிய பணக்காரங்க, யார் பெரிய பணக்காரங்கன்னா யார் நிறைய பசு வச்சிருக்காங்களோ யார் நிறைய தானியங்களை வச்சிருக்காங்களோ அவங்க தான் பணக்காரங்க. எப்போ? வேத காலத்துல. கோவேர தனவான் தானியன தனவான், யார்கிட்ட நிறைய பசுக்கள் இருக்கோ யார்கிட்ட நிறைய தானியங்கள் இருக்கோ அவங்க தான் ரொம்ப பெரிய உயர்ந்தவங்களா இருந்தாங்க. இப்ப வந்து யாருக்கிட்ட பேங்க்ல நிறைய பணம் இருக்கு, யார் நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படி ஆயிடுச்சு. இப்போ இப்ப வேத காலத்துல எப்படி இருந்தது, தானியங்கள் நிறைய வச்சிருக்கிறவங்க பசுக்கள். அதான் நந்த மகாராஜ், நந்தகோபர் வந்துட்டு நந்த மகாராஜ். சோ நந்த மகாராஜா வீட்டுல பாலுக்கும் வெண்ணெய்க்கும் தயிருக்கும் பஞ்சமே கிடையாது. அவ்வளவு இதெல்லாம் யாருக்காக? இவ்வளவு கிருஷ்ணருக்காக. இவ்வளவு இருந்தாலும் இந்த கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, பக்கத்து வீட்டுல போய் திருட போயிரு. அவங்க வீட்டுல எதுக்குமே பஞ்சம் இல்ல, ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு ஒரு செட் இருக்கும். கிருஷ்ணன் நம்ம இந்த குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, குழந்தைகள் நண்பர் கூட போய் விளையாடுவாங்கல்ல. நம்ம கிருஷ்ணருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, மதுமங்கள், தோத கிருஷ்ணா, இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க. அந்த நண்பர்கள் கூட கூட பலராமர் சேர்ந்துக்குவார். சோ கிருஷ்ணர் பலராமர் தன்னுடைய நண்பர்களோட தினமும் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு போவாங்க, ஒவ்வொரு வீட்லயும் போய் வெண்ணெய் தேடுறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கோபிகள் எல்லாம் ரொம்ப சாதாரண பெண்கள், நல்லா தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கிருஷ்ணர் பலராமரும் போய் ஃப்ரெண்ட்ஸோட போய் குரங்குகளுக்கு கூட கூட்டி போயிடுவார். குரங்கு பட்டாளம் இருக்கு, குரங்குகளை கூட்டின்னு போயிடுவார். குரங்குகளையும் கூட்டின்னு போயிட்டு வீட்டுல வெண்ணெய் தேடுறது. இப்படிதான் தினம் வேலை இதுதான் கிருஷ்ணாவுக்கு. பாருங்க, நம்ம குழந்தைகள் வந்து யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க வச்சுக்கோங்களேன், நம்ம குழந்தை வந்து உங்க குழந்தைய வீட்டுல வந்து பேனா திருடி போயிட்டான், பென்சில் திருடி, ஸ்கூல்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண என்ன பண்ணுங்க, கோவம் வரும் இல்லையா, குழந்தை அடிக்கணும் உதைக்கணும். பட் இதே கிருஷ்ணர் பண்போ நம்ம வந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம், கிருஷ்ணா என்ன திருடினாரு, மண்ணு சாப்பிட்டாரு, நம்ம குழந்தை மண்ணு திட்டா அடிக்கணும்னு தோணும் இல்லையா. இதுதான் கிருஷ்ணாவுடைய லீலை. கிருஷ்ணர் வந்துட்டு இந்த இந்த உலகத்துல, இந்த உலகத்துல நம்ம என்னெல்லாம் பாக்குறோமோ அது அது வந்து கிருஷ்ணர் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டாரு. இந்த குறும்புத்தனம் பண்றது, குழந்தைகளை லீலை பண்றது, அப்புறம் வந்து பெண்களோடு நடனம் ஆடுறது, அப்புறம் அதி அற்புதமான சக்திகளை வெளிப்படுத்துறது, குத்துச்சண்டை போடுறது, இதெல்லாம் கிருஷ்ணர் பண்ணிட்டு. எல்லாத்துக்கும் ஆரிஜின் எங்க எங்க தொடக்கம், கிருஷ்ணர் தான். சோ கிருஷ்ணர் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ரொம்ப தெய்வீகமானது. அதனாலதான் நம்ம பேசிட்டு இருக்கோம், இல்லாட்டி நம்ம ஏன் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அதுதான் கிருஷ்ணாவுடைய லீலைகள். இந்த இந்த ஜட உலகத்துல ஏன் இது நடக்குதுன்னா, நம்ம அதை நிகழ் பண்ணணும்னு நினைக்கிறோம். கிருஷ்ணா பண்ணா நானும் பண்ணும், நானும் டான்ஸ் ஆடணும், நானும் அனுபவிக்கும், நானும் சண்டை போடணும் அப்படிங்கறதெல்லாம் இது பொய் அகங்காரம். நான் செய்யணும்னு நினைக்கிறது பொய் அகங்காரம். கிருஷ்ணா அனுபவிப்பாளர், நான் அனுபவிப்பவன் அப்படின்னு நினைக்கிறத உண்மையான. கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவாரு, இது மாதிரி ஒரு ஒரு வீட்லயும் போய் வெண்ணெய் தேடுறது. ஒரு நாள் என்ன ஆயிடும், இந்த கோபிகள் எல்லாம் வந்துட்டாங்க யசோதாட்ட கம்ப்ளைண்ட் பண்றது. அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கு கோபிகள் எல்லாம் வந்துட்டு யசோதாட்ட சொல்றாங்க, உன் பையன் கிருஷ்ணா வந்துட்டு எங்க வீட்டுல வெண்ணெய் தேடுறான். சோ யசோதா நம்பல, ஏன் பையன் உன் வீட்டுல வந்து வெண்ணெய் தேடணும், எங்க வீட்டுல நிறைய வெண்ணெய் இருக்க, அதெல்லாம் அவனுக்காக தான் வச்சிருக்கோம், நான் நம்ப மாட்டோம். இப்போ நீங்க நம்ப மாட்டியா, ஒரு நாள் கையங்கலமா பிடிச்சிட்டு வந்து உன்ட்ட விடுறேன், அப்ப நீ நம்புவீல்ல, அப்படி வேணா பாக்கலாம், நீ பிடிச்சிட்டு வா, நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னான். யாரு, யசோதா. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுன்னா, ஒரு கோபி வீட்டுல போய் கிருஷ்ணா வந்து வெண்ணெய் திரும்ப கோபி பிடிச்சிடும் கிருஷ்ணாவை. கிருஷ்ணாவை பிடிச்சி கூட்டிட்டு வரா. கூட்டிட்டு வரும்போது அவன் முன்னாடி நடந்து போறா, யசோதா வீட்டு கூட்டிட்டு வரா. கிருஷ்ணர் என்ன பண்ணுவாருன்னா, அவளோட பையனா மாறிடுவார். அந்த கிருஷ்ணர் வந்துட்டு, கிருஷ்ணா மாயக்கண்ணன் தானே, மாய கிருஷ்ணா, அவளை பையனா மாடிடுவா. இவ திரும்பி பார்க்கவே இல்லை, கை பிடிச்சிட்டே வரா. வந்து நேரம் யசோதா, யசோதா என்ன, ஏன் கூப்பிட, என்ன வேணும் உனக்கு, இன்னைக்கு அவன் பையனை நான் கையங்குலமா பிடிச்சிட்டேன், என் வீட்டுல வண்ண திருட வந்தா நான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன், அப்படியா, இந்த நான் வரேன். யசோதா உள்ள வேலை பார்த்துட்டு இருந்தா, வெளியில வந்து பார்த்தா அவன் நிக்கிறா, எங்க என் பையன், ஏதோ பின்னாடி இருக்கான் பாரு. பார்த்தா என்ன உனக்கு பைத்தியமா, நீ உன் பையன கூட்டிட்டு வந்திருக்கேன், நீ என்ன என் பையனை கூட்டிட்டு வந்த, உன் பையனை கூட்டிட்டு வந்திருக்கேன், இல்ல நான் கிருஷ்ணா தானே பிடிச்சேன், அவர் சந்தேகத்துல நான் கிருஷ்ணா தானே பிடிச்சேன், உனக்கு என்ன ஆயிடுச்சு, போய் போய் கொஞ்சம் வீட்டுல நிதானமா யோசனை பண்ணு அப்படின்னு யசோதா அனுப்பிச்சு விட்டுறான். திரும்ப வரும்போது கிருஷ்ணா என்ன பண்றாரு, அவன் பையனா வந்து திரும்ப கிருஷ்ணரா மாறிடுறாரு. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா அது, நான் கிருஷ்ணா தானே பிடிச்சுன்னு வந்தேன், ஏய் கிருஷ்ணா எப்படி இந்த தடவை நீ என்னை அம்மாட்ட மாட்டி விடலான்னு நினைச்சீங்களே, நான் வந்து இந்த தடவை என்ன பண்ண பையனா மாறினேன், இன்னொரு தடவை எங்கேயாவது என் அம்மாட்ட என்ன மாட்டி விடலான்னு நினைச்சே நான் உன் புருஷனா மாட்டுவேன். அவ்வளவுதான் பயந்து போயிட்டான். ஐயோ இந்த பையன் ரொம்ப விஷம்பக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷம்பக்கார கண்ணன் அப்படி பாட்டு இருக்கு, ரொம்ப பொல்லாதவர் கிருஷ்ணன் இப்படி சொல்லிட்டாரு. அவன் பயந்து ஓடிய போயிட்டான். இன்னொரு தடவை என்ன நடக்கும்னா, இந்த கிருஷ்ணருடைய ஆத்மீக லோகம் இருக்கு இல்லையா, கிருஷ்ணருடைய ஆத்மீக லோகத்துல எல்லாமே ஆன்மீகமானது. அங்குள்ள மரங்கள், செடிகள், கொடிகள், அந்த பெல்லு மணி அடிக்கிறோம் இல்லையா, பகவானுக்கு பூஜை பண்ணும்போது மணி அடிப்போம், அந்த மணி அடிக்கிறது மணி எல்லாமே, அங்குள்ள எதுவுமே பௌத்திகமானது இல்ல. இந்த ஜட உலகம், இந்த பௌத்திக உலகத்துல நம்ம காணக்கூடியது எல்லாமே பௌத்திகமானது. பகவானுடைய ஆத்மீக லோகத்துல எல்லாமே ஆத்மீகமானது, அங்க பௌத்திகமானது எதுவுமே கிடையாது. கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, ஒரு நாள் வெண்ணெய் திருட போனார். இந்த கிருஷ்ணர் பலராமரும் வெண்ணெய் திருட வராங்கன்னு தெரிஞ்சுட்டு இந்த கோபிகள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, மேல உரியில கட்டி தொங்க விட்டுருவாங்க இந்த பசங்க வந்து திருடுறாங்கன்னு. ஒரு நாள் ஒரு கோபி வந்து யசோதாட்ட சொல்றா, உன் பையன் கிருஷ்ணர் பலராமர் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, எங்க வீட்டுல வந்து வெண்ணெய் திருடுறாங்க, இந்த பசங்க வெண்ணெய் திருடுறாங்க வராங்க சொல்லி நாங்க வந்து வெண்ணெயை ஒழிச்சு வச்சா இங்க தேடி கண்டுபிடிச்சிடறோம், சரி இருட்டுல கொண்டு போய் வச்சா என்ன பண்றோம், பையனுக்கு நீ நிறைய நகை போட்டு விட்டுருக்க, அந்த நகையில இருந்து வரக்கூடிய வெளிச்சத்திலேயே கண்டுபிடிச்சிடறோம். இன்னொரு கோபி சொன்னா, இந்த உடம்புல இருந்து அவ போட்டுருக்க நகை என்ன, அவன் உடம்பே வெளிச்சமா தானே இருக்கு, அவன் உடம்புலயே வெளிச்சம் வருது, அப்ப எங்க ஒழிச்சு வச்சாலும் கண்டுபிடிச்சிடறாங்க, அதனால உரியல கட்டி தொங்க விட்டோம், இப்ப உங்க பையன் எப்படி எடுக்கிறான் பாக்கலாம், இந்த வந்தா நான் பிடிச்சு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மேல உரியில கட்டி தொங்க விட்டாங்க. இந்த உரியடி திருவிழா நடத்துறாங்க இல்லையா, இந்த லீலையை வந்து நினைவு கூடுற மாதிரி தான், கிருஷ்ணா வந்து வெண்ணெய் திருடுன்னு உரியில கட்டி தொங்க விட்டாங்க. சோ கிருஷ்ணர் பலராமர் என்ன பண்ணாங்க, நண்பர்களோட வராங்க, கதவு வெளியில தார் போட்டு பூட்டிருக்கு, மணி கட்டி விட்டுருப்பாங்க கதவுல, மணக்க தொட்ட கிணிங்கிணிங் சவுண்ட் வந்துடும் இல்லையா, மணி அடிக்கிற சவுண்ட் கேட்டா எல்லாம் வந்து பிடிச்சிடலாம் அந்த குழந்தைகள. கிருஷ்ணா பலராமர் அப்படி டைவ் அடிச்சு தாவி போய் கதவை திறக்க போகும்போது ஒரு பையன் பார்த்து, கிருஷ்ணா மணி கட்டி விட்டுருக்காங்க பாரு, நம்ம கதவை திறந்தா மணி அடிச்சிடும், கதவு பூரா மணி கட்டி விட்டுருக்காங்க, இந்த கோயில கதவுல எல்லாம் மணி கட்டி விட்டுருப்பாங்க, திறந்த கிடி கிடி கிணிங்கினி சவுண்ட் வரும். ஓ நான் திறந்தா சத்த வரலையும் மணி கட்டி விட்டுருக்காங்களா. என் கிருஷ்ணா சொன்னாரு, இந்த மணி கட்டி எல்லாம் சொன்னாரு, ஏ மணியே உங்களுக்கு எல்லாம் வான் பண்றேன்னா, உங்களெல்லாம் நான் வந்து எச்சரிக்கிறேன், நான் கதவை திறக்கும்போது நீங்க சத்தம் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். எல்லா மணியும் கப்புச்சுப்புன்னு இருந்துச்சு, அடிக்க மாட்டோம், அமைதியா இருக்கும். என் கிருஷ்ணா கதவை திறந்தாரு, மணி அடிக்கவே இல்லை. பரவாயில்லையே, கிருஷ்ணா சொன்னு மணியெல்லாம் கேட்டுடுச்சு. கிருஷ்ணா உள்ள போனாரு, உள்ள போயிட்டு அந்த பசங்க எல்லாம் ஒருத்த மேல ஒருத்தர் சாஞ்சுட்டு அவன் மேல ஏறினாரு. இப்படி இந்த குமிச்சு குமிச்சு எல்லாம் மேல ஏறி வெண்ணெய் தாளில இருந்து திறந்து அந்த வெண்ணெய் எடுத்து பசங்களுக்கு எல்லாம் கொடுத்து குரங்களுக்கு எல்லாம் கொடுத்து அந்த இடத்து கீழே எல்லாம் போட்டு தும்சமாக்கிட்டாரு. கடைசி இந்த வெண்ணெய் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாக்கணும் எடுத்து கிருஷ்ணா சாப்பிட ஆரம்பிச்சாரு. கிருஷ்ணா சாப்பிட ஆரம்பிச்சிடும், மணி என்ன கிணி 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 அடிக்க ஆரம்பிச்சிடும், மணி எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். பயந்து போய் இந்த பசங்களை ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கிருஷ்ணா, ஏய் நான் உன்னை அடிக்க கூடாதுன்னு சொன்னேன். அப்போ ஒரு மணி சொல்லிச்சு, கிருஷ்ணா உனக்கு கோயில பிரசாதம் படிக்கும் போது மணி அடிச்சு தான் இருப்பாங்க, அதை நாங்க அடிச்சிட்டோம், மணி அடிச்சிட்டோம். அந்த கோபி எல்லாம் ஓடி வெட்டாங்க கிருஷ்ணா பிடிக்கிறதுக்கு. கிருஷ்ணா அங்கிருந்து ஒரு டைவ் அடிச்சு ஜம்ப் பண்ணி ஓடிட்டாரு, ஜம்ப் பண்ணி ஓடிடுவாரு. இன்னொரு நாள் ஒரு கோபி வந்து கம்ப்ளைண்ட் பண்றா யசோதாட்ட, எங்க வீட்டுல வெண்ணெய் இருக்கு, உன் பையன் திருடி சாப்பிட்டான். அப்ப கிருஷ்ணா என்ன சொன்னாருன்னா, ரொம்ப அழகா சொன்னார், உன் வீட்டுல உள்ள வெண்ணெய குரங்கே சாப்பிட மாட்டேங்குது, நான் எங்க திருடி சாப்பிட்டேன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு லீலை நடந்துகிட்டே இருக்கும். வெண்ணெய் திருடி சாப்பிட்டுவாரு, குரங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாரு. சில சமயம் வெண்ணெய் எங்க ஒளிச்சு வச்சுட்டான்னு வச்சுங்களேன், கிருஷ்ணருக்கு வெண்ணெய் கிடைக்கவில்லை, நாங்க குழந்தை தான் தூங்கி தான் கிள்ளி வச்சுட்டு ஓடிடுவாரு. குழந்தை தூங்கிட்டு இருக்கும்ல, தூங்குற குழந்தை கிள்ளி வச்சு அதை அழ ஆரம்பிச்சிரும், அக்குவான்னு கத்த ஆரம்பிச்சிரும். இல்லாட்டி அங்க ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் போயிடுவாரு, மலம் மூத்திர எல்லாம் கழிச்சுட்டு ஓடிடுவாரு, அதை எடுத்து அசுத்தப்படுத்திடுவாரு. சோ இப்படி வந்துட்டு தினம் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கும். யசோதா என்ன பண்ணாங்க, ஒரு நாள் சரி என் பையன் வந்துதா வந்தாதான் உங்களுக்கு பிரச்சனை, என்ன வரமாட்டேன், வீட்டில் வச்சு பூட்டி வச்சுட்டேன். ஏ கிருஷ்ணா நீ எங்கேயும் போகக்கூடாது, உனக்கு எல்லாம் இங்கே இருக்கு, வெண்ணெய் இருக்கு, பால் பழம் எல்லாம் இருக்கு, இங்கேயே சாப்பிட்டுக்கணும். இந்த கோபிகளுக்கெல்லாம் கிருஷ்ணாவை பார்க்காம இருக்க முடியாது. இந்த பிருந்தாவனத்தில் என்ன ஸ்பெஷல்னா, கோபிகளுக்கெல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் விட கிருஷ்ணங்களை ரொம்ப அன்பு அதிகம், கிருஷ்ணா தான் அவங்களுக்கு எல்லாமே, கிருஷ்ணரை பார்க்காம அவங்களால இருக்க முடியாது. இந்த கோபிகள்லாம் வந்துட்டாங்க யசோதா வீட்டுக்கு. யசோதா யசோதா என்ன வேணும் உங்களுக்கு, எங்க கிருஷ்ணா எங்க, நீங்க தான் என் வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்றா நீங்க, இல்ல இல்ல அவன் வந்து எங்க வீட்டுல திருந்தாலும் பரவாயில்ல, அவனை பார்க்காம எங்களால இருக்க முடியாது, அவன் கிருஷ்ணா கொஞ்சம் காமியேன், நாங்க பாத்துட்டு போயிடுறோம். அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அன்பு. இப்ப கிருஷ்ணா எதை திருடினாரு, கிருஷ்ணா வெண்ணெய் திருட வேண்டிய அவசியமே இல்லை, இந்த வெண்ணெய் வந்து ரொம்ப வெண்மையா இருக்கும், மிருதுவா இருக்கும். இந்த கோபிகளுடைய மனது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப மிருதுவானது, ரொம்ப வெண்மையானது, அழுக்கற்ற தூய்மையான அன்பு செய்யக்கூடியவங்க யாரு, பிருந்தாவனத்து கோபிகள். இப்ப கிருஷ்ண எதை திருடினாரு, கோபிகளுடைய மனதை திருடினார், அவட அன்பு, அன்பு அவங்க அன்பு கிருஷ்ணா வந்து வசீகரிக்க வச்சு. சோ இதுதான் கிருஷ்ணா. சோ இப்படி யசோதா வந்துட்டு தினம் தினம் கிருஷ்ணருக்காக அற்புதமான வெண்ணெய் உண்டு பண்ணுவாங்க. இப்போ ஒரு நாள் வந்து இந்த என்ன பால் சொன்ன யசோதா ஸ்பெஷலா பண்ணுவாங்க கிருஷ்ணருக்கு, என்ன பால் சொன்ன, பால் பேர் யாருங்க அவருக்கு, பத்மகாந்தம். இந்த பத்மகாந்தம் பாலை சூடு பண்ணி அழகா அதை தயிர் ஆக்கி வச்சு ஒரு நாள் உட்காந்து தயிர் கடையிறாங்க. யசோதா தயிர் கடையிறது ரொம்ப அழகா இருக்கும், அவளுக்கு காதுல வந்து ரெண்டு குண்டலங்கள் இங்கே அங்கேயும் ஆடும், அப்புறம் கையில வளையல்லாம் போட்டிருப்பான், கங்கணங்கள் வளையல்லாம் இருக்கும், காலில் கொலுசு ஜிமிக்கி இதெல்லாம் ஆடும்போது அது வந்து இந்த கத்த நம்ம கையில கத்தெல்லாம் ப்ளே பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி மியூசிக் வரும், மியூசிக் சத்தம் சிங் 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 தயிர் கடையிறாங்க. இப்போ நம்ம தயிர் கடையெல்லாம் பார்க்கவே முடியாது, இருக்கு தயிர் எல்லாம் மிக்சியில போட்டு அவ்வளோதான் முடிஞ்சு, மிக்சியில போட்டு அடிச்சா வேலை முடிஞ்சு இல்லையா, ஏதாவது பண்ணுவோம் மிக்சி ஆன் பண்ணு. வேத காலத்துல வந்து எல்லாமே உடல்ல செய்வோம், உடல் உழைப்பு இருக்கும், உட்காந்து சுவிட்ச் போட்டா மிக்சி ஓடும், சுவிட்ச் போட்டா கிரைண்டர் ஓடும், அப்புறம் என்ன பண்ணும், டாக்டர்கிட்ட போவோம், நீங்க தினம் எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, அப்புறம் ஓடுங்க, அப்புறம் வீட்டுக்குள்ள சைக்கிளை வச்சு ஓடிட்டு இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா, அந்த காலத்துல எல்லாம் உடல் ஆழ செய்ய வேலை பண்ணுவாங்க, கையில ஆட்டுவாங்க, அம்மிக்கல் ஆட்டாங்கல்லு, இன்னும் குரல் இருக்கு, குரலை வச்சு இடிப்பாங்க, அப்புறம் வெண்ணெய் தயிர் கடையிறது, தாய் தயிர் கடையிற வெண்ணெய். சோ என்ன பண்ணுவாங்க, யசோதா வந்துட்டு தயிர் கடையறாங்க. யாருக்கேண்டி? கிருஷ்ணாவுக்கு வெண்ணெய் எடுக்கிறதுக்காக தயிர் கடையறாங்க. தயிர் கடையும் போது யசோதா அந்த படத்துல பாத்தீங்கன்னா அழகா மஞ்சள் நிற ஆடை உடுத்திருப்பாங்க. அந்த பாட்டுல பாடணும் இல்லையா, யசோதா வந்து எவ்வளவு அழகா இருப்பாங்கன்னு அந்த படத்தை பார்த்தா தெரியும். மஞ்சள் நிற ஆடை உடுத்திருப்பாங்க, கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கும், தலையில மாலதி பிளவர், மாலதின்னு ஒரு பூ இருக்கு, ரொம்ப அருமையான மனம் வீசும். அந்த பூ அப்படியே கட்டி மாலையா கட்டி தலையில வச்சிருக்காங்க. அப்படியே கடையும் போது கிருஷ்ணா மடியில வச்சிருக்காங்க, கிருஷ்ணா மடியில போட்டுட்டு யசோதா வந்து தயிர் கடையறாங்க. இப்ப நம்ம ஏதோ ஒரு வேலை பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், இப்ப வந்து சிலப்ப கார் ஓட்டுறோம், இல்ல பைக்ல போறோம், இல்ல வீட்டுல பாத்ரூம் குளிக்கிறோம், இல்ல சமையல் பண்றோம், காய்கறி வெட்டுறோம், என்ன பண்ணிட்டு இருப்போம், ஏதாவது பாட்டு பாடுவோம். நமக்கு தெரிஞ்சது சினிமா பாட்டு. யசோதா என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ணருடைய அழக வந்து ரொம்ப அழகா கவிதையா எழுதி பாடுவாங்க. கிருஷ்ணர் எப்படி நடந்து வருவாரு, அவர் எப்படி சிரிப்பாரு, எப்படி பேசுவாரு, அவருடைய கண்கள்லாம் எப்படி இருக்கும், ஒரு தலைமுடி எப்படி இருக்கு, அவர் எந்த மாதிரி மலையாள மொழியில பேசுறாரு, இதெல்லாம் ரொம்ப அழகா பாட்டா பாடி தயிர் கடைஞ்சிட்டு இருக்காங்க. யாரு? இதுக்கு பேர் தான் கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ண உணர்வுனா என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு செயல் பண்ணும் போதும் பகவானின் நாமத்தை பாடணும் இல்லையா. நம்ம நிறைய கீர்த்தன் வந்து பிரபுபாதம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம சமையல் பண்றோம், இல்ல காய்கறி வெட்டுறோம், இல்ல பூஜை பண்றோம், இல்ல பைக்ல போறோம், கார்ல போய், எந்த டைம் ஆனாலும் நம்ம கிருஷ்ணனுடைய நாமத்தை பாடணும். யசோதா வந்து கிருஷ்ணனுடைய நாமத்தை பாடிட்டு ரொம்ப அழகா தயிர் கடைஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த குழந்தை வந்து கிருஷ்ணா வந்து ரொம்ப அன்போட யசோதா வந்து பால் கொடுக்குறாரு, பால் குடிக்க வர்றாரு. யசோதாவும் ரொம்ப சந்தோஷமா கிருஷ்ணருக்கு பால் கொடுத்துட்டு அப்படியே தயிர் கணிஞ்சிட்டு கிருஷ்ணா பாடி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. பாடிட்டு இருக்கும்போது அடுப்புல வந்து பால் வச்சிருந்தாங்க. அடுப்புல பால் வந்து பொங்க வரப்போகுது, பொங்கி பால் வலிஞ்சு விட போகுது. ஸோ யசோதா என்ன பண்ணானா, யசோதா குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா. இந்த நான் முதலே சொன்னேன் இல்லையா, கிருஷ்ணருடைய ஆன்மீக லோகத்துல எல்லாமே ஆன்மீகமானது தான். அந்த பாலுக்கு கூட உணர்வு இருக்கு. அந்த பால் நினைச்சது, கிருஷ்ணர் போய் யசோதாட்ட பால் குடிக்கிறார், நீ என்ன வந்து சாப்பிடுவார் அவரு, இனி நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், நான் உயிர் வாழ்ற இந்த நெருப்புல இறங்கி நான் என்ன சூசை தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி பால் அப்படியே வலிஞ்சு நெருப்புல ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அந்த பாலுக்கு வந்து உயிரோடு இருக்க பிடிக்கல, நான் வந்து கிருஷ்ணா சாப்பிடுறதுக்காக தான் இருக்கேன், ஆனா கிருஷ்ணா என்ன சாப்பிடாம யசோதாட்ட போய் பால் குடிச்சுட்டு இருக்காரு, நான் நீ வாழ்றதுல என்ன பிரயோஜனம், நான் வந்து வாழ்றதுல அர்த்தமே இல்லை அப்படி அந்த பால் வலிஞ்சு அப்படியே அந்த அடுப்புல விழுது. யசோதா என்ன பண்ணா, அந்த குழந்தைய மடியில வச்சுட்டு தயிர் கடிச்சிருக்கும் போது இந்த அடுப்புல உள்ள பால் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே குழந்தைய தூக்கி கீழே போட்டு கிருஷ்ணரை விட்டு ஓடி போயிட்டான். யசோதா எங்க போனாங்க, அடுப்புல உள்ள பால் அந்த அடுப்பா அணைக்கிறதுக்காக போயிட்டு. கிருஷ்ணாவுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு, கண்ணெல்லாம் செவந்துருச்சு. கிருஷ்ணா வந்து, ஓ என்ன கூட உனக்கு அடுப்புல உள்ள பால் தான் ரொம்ப முக்கியமா போச்சா, இப்ப என்ன பண்ற பாரு அப்படின்னு கோவம் வந்து அப்படி கண்ணெல்லாம் செவந்து போய் அந்த தயிர் பானை இருக்குல்ல அதை போட்டு அப்படி உடைச்சாரு. டமார்னு தயிரை உடைச்சாங்க. யசோதா மேல வந்து தயிரெல்லாம் கடைஞ்சி வெண்ணெய் கட்டி வச்சிருந்தாங்களே, அதை போய் ரூம்ல போயிட்டு அந்த ஒரு உரல் இருந்து, மர உரல் இருந்தது, அந்த மர உரலை கவுத்து போட்டு அந்த உரல் மேல ஏறி அந்த வெண்ணெயில எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கிருஷ்ணா வெண்ணெய் எடுக்கிறாரு தெரிஞ்சு அவங்களுக்கு குரங்கு எல்லாம் இங்க எங்கேயும் தாவி கிருஷ்ணாட்ட வந்துருச்சு. இந்த குரங்குகளுக்கு எல்லாம் வெண்ணெயை வந்து விநியோகம் பண்றாரு. இந்த கிருஷ்ணனுடைய ஓரோரு லீலைகளும் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. கிருஷ்ணா வந்து இந்த குரங்குகளுக்கு எல்லாம் வெண்ணெய் கொடுக்குறாருன்னா, அந்த குரங்குகளும் சாதாரணமான குரங்குகள் கிடையாது. இது வந்து ஆச்சாரியர்கள் வந்து என்ன அழகா வர்ணிக்கிறாங்கன்னா, பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரரா தோன்றி இருந்த பொழுது அவருடைய அந்த ராம ராவண யுத்தத்துக்கு யார் முக்கியமான காரணமா இருந்தாங்க, வானர சேனைகள் தான். இப்ப பகவான் வந்துட்டு ரொம்ப ஆதங்கப்பட்டார், வேதனைப்பட்டார், இந்த வானரங்களுக்கெல்லாம் எதுவுமே செய்யலையே, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு அவர் அடுத்த லீலையில வந்துட்டு தன்னுடைய மகாபிரசாதத்தை எல்லா வானரங்களுக்கும் விநியோகம் பண்ணார். இந்த குரங்குகள் எல்லாம் கொடுத்து அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்தினார். யசோதா வந்து பாலை இறக்கி வச்சுட்டு திரும்ப வந்து பார்த்தா அந்த தயிர் பானையெல்லாம் உடஞ்சிருக்கு, தயிர் பானையெல்லாம் உடஞ்சி தயிர்லாம் கீழே சிந்தி அந்த இடமே நாசம் ஆயிடுச்சு. யசோதா, இது யாரோட வேலையா இருக்கும், கிருஷ்ணாவை காணும், அப்ப யாரோட வேலை, கிருஷ்ணனுடைய வேலைதான். அப்ப அவன் என்ன பண்றது, எங்க போனாவன், கிருஷ்ணா நினைச்சிட்டாரு யசோதா வந்து தன்னை கண்டுபிடிச்சிருவா தெரிஞ்சு ஓடி போயிட்டாரு. கிருஷ்ணா வந்து என்ன நினைச்சாரு, யசோதா தன்னை கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைச்சு ஓடி போய் ரூம்குள்ள போய் ஒழிஞ்சிட்டாரு. அந்த வெண்ணெய் இருக்கக்கூடிய ரூம்குள்ள இவர் என்ன பண்ணாரு, தயிரை மிதிச்சு மிதிச்சு போனார். இந்த கோகுல ஆஷ்டமி வீட்டுல வந்து கிருஷ்ணோடைய பாதமா கால் போடுவாங்க இல்லையா, கிருஷ்ணோடைய பாதம் இருக்கிற மாதிரி இது தயிர் நடந்து போனதுதான். யசோதா என்ன பண்ண, ஒரு பெரம்பு எடுத்துட்டா, ஒரு கம்பு எடுத்துட்டு அந்த பாதத்தை வாட்ச் பண்ணிட்டே வந்தா. வந்து பார்த்தா கிருஷ்ணாவுக்கு முதல்ல கோபம் வந்தது, இப்ப ரெண்டாவது பயம். என்ன பயம், எங்காவது யசோதா வந்துருவாளன்னு ஒரு சைடு இப்படி பாத்துட்டு இருக்கிறாரு, இப்படி திரும்பி ஓர கண்ணுல பாத்துட்டு இந்த பக்கம் வெண்ணெயெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. யசோதா உள்ள வரா, அப்படி கம்பு எடுத்துட்டு வரா தெரிஞ்ச உடனே அப்படி உள்ள என்ட்ரானே குரங்கெல்லாம் தெரிச்சிருச்சு, குரங்குகள்லாம் ஓடிடுச்சு. கிருஷ்ணர் யசோதா பார்த்தோன்னே இந்த உரல் இருந்து குதிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாரு, பயத்தினால ஓடுறாரு. யசோதா வந்து இப்படி துரத்துறாங்க கிருஷ்ணாவை பிடிக்கணும், கிருஷ்ணா ஓடுறாரு, யசோதா துரத்துறாங்க, கிருஷ்ணனுடைய பாதம் வந்து இந்த பிஞ்சு பாதம், தாமரை போன்ற மிருதுவான பாதம். இந்த குழந்தை எவ்வளவு நேரம் ஓடிட முடியும், சரி எவ்வளவுதான் வேகமா ஓடிட முடியும், ஆனா கிருஷ்ணா வந்து ரொம்ப வேகமா ஓடுறாராம். யசோதானால பிடிக்க முடியல கிருஷ்ணாவை, இப்படி மூச்செல்லாம் வாங்குது, மேல் மூச்செல்லாம் வாங்கி உடல் உள்ள ஆடைகள்லாம் கழிஞ்சு போய் வேர்வையெல்லாம் நனைஞ்சு போய் அவருடைய தலையில பூக்கள்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆச்சாரியர் இருக்காங்களே, நம்ம ஆச்சாரியர் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா வர்ணிக்கிறாங்க, யசோதா தலையில உள்ள பூவெல்லாம் வந்துட்டு என்ன நினைச்சுதான், இந்த யசோதா வந்து கிருஷ்ணர் பிடிச்சு உதைக்க போறா, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, சப்போர்ட் பண்ணக்கூடாது, பூவெல்லாம் கீழே விழுந்துருச்சான். சில பூ என்ன உட்காந்து தலை உட்காந்து பாத்துட்டே இருக்கு, இந்த கிருஷ்ணா யசோதா பிடிச்சி என்ன பண்ண போறா, யசோதா கிருஷ்ணா பிடிச்சி என்ன பண்ண போறா பாக்கலாம், இது ஏதோ அற்புதமா இருக்குமே இதை பாக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் பூ வந்து உட்காந்துட்டு இருக்கு. யசோதா ஓடி போறா, கிருஷ்ணா ஓடிட்டு இருக்காரு, யசோதா துரத்துறா, கிருஷ்ணா ஓடுறாரு, யசோதா ஓடிட்டே இருக்கு. கிருஷ்ணா பார்த்தாரு யசோதா மூச்செல்லாம் வாங்குது, ஐயோ பாவம், இனி வேற வழி இல்லை, நான் மாட்டிக்குவோம், நம்ம அதை என்ன செய்யறான்னு பாத்துருவோம் அப்படின்னு கிருஷ்ணா வந்து அப்படி மாட்டிக்கிற மாதிரி ஓடுன மாதிரி ஓடி மாட்டிக்கிற மாதிரி நடிச்சுட்டாரு, மாட்டிக்கிறாரு. மாட்டினோடனே கிருஷ்ணா அப்படி அழுறாரு, அழுது இப்படி கண், இந்த குழந்தை வந்து கண்ணு கசக்கும் போது இந்த மையெல்லாம் கரைஞ்சு அப்படி கண்ணுல இருந்து தண்ணி கீழே உழுது. அந்த பாட்டுல ரொம்ப அழகா பாடணும், சத்தியவரதம் பண்ணி ரொம்ப அழகா வர்ணிக்கிறார், இந்த இதழ்கள் வந்து கோவை பழம் போல சிவந்திருக்கு, கண்கள் வந்து மை பூசப்பட்டு இந்த மையானது அவர் அழும்போது கரைஞ்சு அப்படியே ஒழியுது. இது வந்து ஆச்சரியமா இருக்கு. கிருஷ்ணாவை கண்டா கிருஷ்ணனுடைய நாமத்தை கேட்டாலே பயசுரும் பயந்து போடுன்னு படிச்சோம் இல்லையா, அப்பேற்பட்ட கிருஷ்ணா வந்துட்டு யசோதாவை கண்டு பயந்துக்கிறார். இது யாருக்கு ஆச்சரியமா இருந்தது, குந்தி மகாராணி மாதிரி பக்திக்கு ஆச்சரியம். குந்தி தேவி பிரார்த்தனை பண்றாங்க, கிருஷ்ணா நீங்க உங்களை கண்டு இந்த பிரபஞ்சமே பயந்துக்கும், பெரிய பெரிய தேவர்கள்லாம் உங்க மேற்பாளுதான் இயங்குறாங்க, ஆனா உங்களை கண்டு என்ன ஆயிடுச்சு, நீங்க யசோதா கண்டு நீங்க பயந்து போனீங்களே, அது எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. யசோதா என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும், குழந்தை கிருஷ்ணர் தனக்கு பகவானே தனக்கு குழந்தையா வந்ததுக்கு யசோதா என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும் இல்லையா. சோ இப்படி கிருஷ்ணா வந்து மாட்டிக்கிற மாதிரி மாட்டினார் யசோதாக்க. முதல்ல அவர் கோபம் வந்தது இல்லையா, முதல்ல கோபம் வந்தது, ரெண்டாவது பயம். இந்த கோபம் என்னது, கோபம் வந்து நமக்கு கோபம் வந்து நம்ம இதை பொறுத்துக்கணுமா இல்லையா, சவிச்சு கோபப்படக்கூடாது. பட் கிருஷ்ணனுடைய கோபம் வந்து அந்த மாதிரி இல்லை, கிருஷ்ணனுடைய கோபம் வந்து ஆன்மீகமானது. கிருஷ்ணா அந்த இடத்துல கோபப்படுற மாதிரி நடிக்கிறார், அது மாதிரி கிருஷ்ணா வந்து பயப்படுற மாதிரி நடிக்கிறார் இந்த இடத்துல. ஸோ கிருஷ்ணா வந்து யசோதா பிடிச்சிட்டாங்க, பிடிச்ச உடனே கிருஷ்ணா அழறாரு. கிருஷ்ணா அழ ஆரம்பிச்சோடனே யசோதா பண்ணா, கிருஷ்ணா அழற பார்த்தோடனே யசோதா கொஞ்சம் மனசு இதாயிடுச்சு, சரி இனி இந்த பையனை தண்டிக்க வேண்டாம், கம்பு கீழே போட்டுறான், ஆனாலும் இவனை சும்மா விடக்கூடாது, இவனை ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணலாம் யசோதா யோசிச்சா, இனி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இவனை இப்படி விட்டா ஏதாவது குறும் பண்ணிட்டே இருப்பான், இவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யசோதா பண்ணா கிருஷ்ணாவை உரல்ல கட்டி போட்டான். அதான் தாமோதரன், தாம்னா கயிறு, உதிரம்னா வயிறு. அந்த கயிறை எடுத்து கிருஷ்ணா என்ன பண்ணாங்க, யசோதா வந்து கிருஷ்ணாவை உரல்ல கட்டினார், இதுக்குதான் தாமோதரன் திருநாமம். சோ கிருஷ்ணா யசோதா உரல்ல கட்டினாங்க இல்லையா, உரல்ல கட்டின உடனே யசோதா நினைச்சு நீ கிருஷ்ணா என்ன பண்ணிடுவான் பாத்திரலாம் அப்படின்ட்டு உரல்ல கட்டி போட்டு யசோதா அங்க வேலையை செய்ய போயிடுறாங்க. யசோதா வந்து அங்க வேலையை செய்ய போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணா என்ன பண்ணாரு, இதை வந்து நம்ம அடுத்த உபன்யாசத்துல பாக்கலாம். கிருஷ்ணா வந்து யசோதா உரல்ல கட்டி போட்டு என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் என்ன லீலை நடந்தது அப்படிங்கறத நம்ம அடுத்த உபன்யாசத்துல பாக்கலாம்.